الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويوم يعض الظالم على يديه يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا يا ويلتى ليتني لم اتخذ فلانا خليلا لقد أضلني عن الذكر بعد إذ جاءني وكان الشيطان للإنسان خذولا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الرجل على دين خليله فلينظر أحدكم من يخالل رواه أبو داود أو كما قال نبينا محمد مصطفى صلى الله عليه وسلم அளவற்ற அருளாள நிகரற்ற அன்பாள நேகனாயன் அல்லாஹுவனுக்கு புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் என் உயிரிலே மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவரும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் சாபியவுங்கள் சபௌ சாபியங்கள் முஸ்லிமான மோமீனான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் எந்தெல்லாம் உண்டாவதாக எல்லோர் நாள் இவ்வுலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்தில் பெருதோ கூலியாக கிடைப்பட்டுமாக நிர்வாக செய்கிறேன் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, வர இருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரிலே இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும், இரவிலும் பகலிலும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலைமையிலும், கஷ்டமான சோர்வான நிலைமையிலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹை கட்டளையிட்டு வைக்கிறேன். எனவே அந்த அல்லாஹுவை பயந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளைய மறுமை நாளே அல்லாஹ் எல்லோரையும் அந்த சுவர்க்கத்திலே குளிர்காட்டி வைப்பானா. அன்பான அல்லாஹுவை நல்லடியார்களே, பேரன் முனிக்கற்ற சகோதரிகளே, வாலிபரிகளே, வயோதிபரிகளே, அல்லாஹு சுபஹானஹு தஆலா புனிதமான மார்க்கம் இஸ்லாம் என்ற அந்த மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த இஸ்லாம் என்ற புனிதமான மார்க்கத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் எல்லா குர்ஆன் ஹதீஸினூடாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்த வகையிலே இஸ்லாத்தின் பார்வையிலே புனிதமான ஒரு இபாதத், இஸ்லாத்தின் பார்வையிலே ஒரு வணக்கமாக இருக்கின்ற ஒரு விடயத்தை தான் உங்களோடு நான் பேசிக் கொள்ள இருக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தோழமை, ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு என்ற அந்த பகுதியை இன்றைய ஹுத்பாவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தோழமை, ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு என்று சொல்கின்ற போது அது இன்றி அமையாத ஒன்றாக இருக்கிறது. நண்பர்கள் இல்லாமல் யாருடைய வாழ்வும் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையிலே நண்பர்கள் இருக்கிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களும் 100,000 மேற்பட்டவர்கள், சஹாபாக்கள், மதிச்சோழர்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவருக்கு எத்தனை நண்பர் வேண்டுமானாலும் இருக்கலாம், எத்தனை நண்பரும் இருக்கலாம், அல்லது நண்பர்கள் பலர் இருக்கலாம். ஆனால் இருக்கக்கூடிய நண்பர்கள் எப்படியானவர்களாக இருக்க வேண்டும்? இஸ்லாம் அந்த நண்பர்களுக்கு என்னென்ன வரையறை வைத்திருக்கிறது? நாம் தேர்வு செய்வதற்கு என்ன நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் அதை இஸ்லாம் அனுமதித்ததா அனுமதிக்கவில்லையா என்பதை ஒரு கணம் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் யாரோடு நட்பு கொள்ள சொல்லுகிறது? நல்ல நட்பால், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பால் நாம் அடையக்கூடிய நலவுகள் என்ன? கெட்ட நட்புகளால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய விபரீதங்கள் என்ன? சொல்லமாக வரைய சொல்லும் அவர்கள் அதே போன்று எங்களுக்கு யார் யாரோடு நட்பு வைக்குமாறு, யார் யாரை நண்பராக ஏற்றுக்கொள்ளுமாறு, யார் யாரோடு பழகுமாறு, யார் யாரோடு உட்காருமாறு சொல்லியிருக்கிறார் என்ற விடயத்தை இன்றைய குத்துபாவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வே நல்லடியார்களே, நட்பு என்ற இந்த மகத்தான உறவினால் சாதிப்பவை ஏராளம். நட்பு என்ற இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ற உறவினால் சாதிக்கின்ற விடயம் ஏராளம். அது மாத்திரமல்ல, தமக்கிடையிலே நட்பாக, ஃப்ரெண்ட்ஷிப்பாக வாழக்கூடியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் நினைப்பார்கள் நட்புக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியும் இருப்பதாக. அந்த அளவு நட்பு புனிதமானது. அது மாத்திரமல்ல அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நண்பன் அதாவது எப்போதும் நன்மை ஊற்றுக்கண்ணாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் தோழமையாக எடுத்துக்கொண்டார் என்றால் அவர் எப்போது நன்மை ஊற்றுக்கண்ணாக இருக்க வேண்டும். தீமையின் சுகரமாக இருக்க முடியாது. தீமையை கண்கின்றே தட்டக்கூடியவராக, அதை விட்டு ஒதுங்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒருவரோடு நட்பு கொண்டு விட்டால், நாம் யாரையாவது ஒருவரை தெரிவு செய்து நண்பராக எடுத்துக்கொண்டு விட்டால், அவரது வாழ்விலும் எங்களுடைய வாழ்வில் நிறைய மாற்றம் ஏற்படுவதை அவதானிக்கிறோம். சிலர் நல்ல நண்பர்களால் அடைந்த நலவுகள் ஏராளம், சிலர் கெட்ட நண்பர்களால் அடைந்த விளைவுகள் ஏராளம். எந்த அளவுண்டா? சில நண்பர்கள் மூலமாக சிலர் தங்களுடைய உயிரை பறி கொடுத்திருக்கிறார்கள். சிலர் சில கெட்ட நட்புகள் ரீதியாக தங்களுடைய மனைவியை கூட இழந்திருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கெட்ட நண்பர்கள் மூலமாக சிலர் தங்களுடைய பணங்களை, பொருளாதாரத்தை பறி கொடுத்திருக்கிறார்கள். அதனால் இஸ்லாம் இந்த நட்புக்கு ஒரு வரையறை வைத்திருக்கிறது. எங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறேன். கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய ஒரு நட்பு வட்டாரம், அதே போன்று பெற்றார் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம், அதே போன்று சகோதரன் சகோதரி என்று சொல்லக்கூடியதும் ஒரு தோழமைதான், அதே போன்று மாமா மாமி சாச்சா சாச்சி பெரியம்மா பெரியப்பா என்று சொல்லக்கூடியதும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு உறவு முறைதான். அதே போன்று கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆசிரியர் மாணவர்கள், அதே போன்று நிர்வாகிகள் ஜமாத்தாரிகள், அதே போன்று தொழிலாளி முதலாளிகள், அதே போன்று தொழிலாளிகள் முதலாளிகள், அதே போன்று அரசன் குடிமக்கள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு வகையிலே தோழமைதான். என்றாயிலும் இந்த இடத்திலே மிக முக்கியமாக உங்களோடு பேசக்கூடிய தோழமை எது தெரியுமா? நாங்கள் தொழில்துறைகளின் போது அல்லது பாடசாலை செல்கின்ற போது, உயர் கற்கை நெறிகளுக்கோ எங்களது கற்கை நெறிகளுக்கோ செல்கின்ற போது, அங்கே எங்களுக்கு அறிமுகமாகின்றவர்கள், நாங்கள் இதற்கு முன் அவரை பார்த்ததில்லை, இதற்கு முன் அவரை பற்றி தெரியாது, அவருடைய தந்தையை தெரியாது, தகப்பனை தெரியாது, அவர் வாழ்கின்ற ஊரை தெரியாது, ஃபேமிலியை தெரியாது, இவரோடு நட்பு கொள்ளப் போகிறோம். அந்த சந்தர்ப்பத்திலே அவரிடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டிய குவாலிஃபிகேஷன் என்ன? அவரை எப்படி எங்களுடைய நண்பராக எடுத்துக் கொள்ள முடியும்? இவர் தகுதியா இல்லையா என்பதை நான் எப்படி சொல்லித் தருகிறது? மாணவர்களே, குறிப்பாக நட்பு என்று சொல்கின்ற போது அதை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று, நானும் நீங்களும் எங்களை படைத்த ரப்பு அல்லாஹ்வை சோதனை கொள்வது. அல்லாஹ்வின் மீது வைக்கின்ற அன்பு அல்லாஹ் அந்த உலகத்திலே ஆக பெரிய அன்பு. நாங்கள் வாழ்வது அல்லாஹ்வுக்காக, நாங்கள் மரணிப்பது அல்லாஹ்வுக்காக, திருமணம் முடிக்கிறோமா அல்லாஹ்வுக்காக, திருமணம் முடித்து பிள்ளை என்று பெற்றெடுக்கிறோமா அல்லாஹ்வுக்காக, பிள்ளையை படிக்க வைக்கிறோமா ஓத வைக்கிறோமா அல்லாஹ்வுக்காக, தொழில் செய்கிறோமா அல்லாஹ்வுக்காக. நண்பர்களே, இது ஒரு நட்பு அல்லாஹ்வுக்காக. இன்னொரு நட்பு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் மீது வைக்கக்கூடிய அன்பு நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப். அது எங்கள் தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்கின்ற அன்பாக இருக்கலாம். அதுக்கும் ஒரு முறை இருக்கிறது. அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நண்பர்கள் சஹாபாக்கள் நபித்தோழர்கள் அவர்கள் மீது நாங்கள் வைக்கின்ற அன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் சஹாபாக்கள் தோழர்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதுவும் ஒரு நட்பு தான். அதே போன்று நபிமார்களோடு நாங்கள் வைக்கின்ற நட்பு, அதே போன்று அலைவசனுடைய குடும்பம் இவர்களோடு நாங்கள் வைக்கின்ற நட்பு, சாலிஹான நல்ல மக்களோடு வைக்கின்ற நட்பு, அதே போன்று பெற்றோர் பிள்ளைகள், அதே போன்று குடும்ப உறவுகள் அயலவர்கள், அதே போன்று அனாதைகள் ஆதரவற்றவர்கள் வேலையாக்கள், அதையும் தாண்டி வாய் பேச முடியாத மிருகங்கள் மீது வைக்கின்ற அன்பு கூட இருக்கிறது. அன்பானவர்கள், இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், வாய் பேச முடியாத மிருகத்துடைய விடயங்களிலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. வாய் பேச முடியாத முறையம் இருக்கிறது, மிருகம் இருக்கிறதே, அது சம்பந்தமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் பயணம் செய்கிறோமா, அதற்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் மாணவர்களே. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் எங்களோட பார்க்க இருக்கிற நட்பு எது தெரியுமா? நாங்கள் ஒரு தொழிலுக்கு போகிறோம், அல்லது ஒரு கட்சியை நடிக்க போகிறோம், அல்லது உயர் கல்விக்கு போகிறோம், அல்லது பாடசாலையில படிக்கிறோம், அல்லது நாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அல்லது தூரத்தில் ஒருவன் வசிக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நண்பரை நாங்கள் எப்படி தெரிவு செய்யலாம்? அந்த நண்பர் எப்படி இருக்க வேண்டும்? அன்பான அல்லாஹ்வின் நல்லடியாருக்கு, அந்த நண்பரை நாங்கள் தெரிவு செய்கின்ற போது மிக முக்கியமாக சில குவாலிஃபிகேஷனை பார்க்க வேண்டும். அந்த நண்பன் முஸ்லீமா மோமினா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். முஸ்லீம் மோமீனான நண்பர்கள் யாரும் கிடைக்க இல்லையா, அதற்கு அடுத்ததாக அடுத்த போகலாம். ஆனால் முஸ்லீமான நல்ல நண்பர்கள் இருந்தால் அவர்களை தான் உற்ற நண்பர்களாக நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதே போன்று யாரை கண்டால் அல்லாஹ்வுடைய பயம் வருமோ, அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருமோ, நாங்கள் முதலாவது வைக்கின்ற அன்பு இருக்கிறது அல்லாஹ்வு மீது வைக்கின்ற அன்பு, அந்த அன்பு யாரோடு வைத்தால் அந்த அன்பு ஞாபகம் வருமோ, அவர்களைத்தான் முதலாவதாக நண்பராக தெரிவு செய்வேன். அடுத்ததாக யாருடைய பேச்சை கேட்டால் எங்களுடைய ஈமானும் அறிவும் எங்களுடைய வாழ்விலே நல்ல விடயங்கள் கூடுமோ அப்படியானவர். எங்களுடைய ஈமானை இல்லமாக்குற, நாங்கள் செய்கின்ற நலவுகளையும் அழித்து விடுகின்ற அப்படியானவர்களை நண்பராக எடுத்துக் கொள்ளக் கூடாது. யாருடைய பேச்சை கேட்டால், யாருடைய அறிவை கேட்டால் எங்களுடைய அறிவு எங்களுடைய ஈமான் கூடுமோ அவர்களோடு நட்பு கொள்ளவே. யாரோடு உட்கார்ந்தால் எங்களுக்கு கண்ணியமும் மரியாதையும் எங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து எங்களுடைய ஈமான் கூடுமோ எங்களுடைய அறிவு கூடுமோ அப்படியானவர்களை நண்பராக தெரிவு செய்ய வேண்டும். அதே போன்று யாருடைய இபாதத்தை பார்த்தால், யாருடைய வணக்கத்தை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருமோ, மருமையுடைய நினைவு வருமோ, சுவர்க்கத்திலே போய் இருப்பதை போல ஒரு ஃபீலிங் இப்படி வருமோ அப்படியானது. இபாதத் செய்கின்றவர்கள் எல்லோரும் நண்பர்கள் அல்ல. சிலர் இபாதத் செய்வதே பெருமைக்காக, பெருமைக்காக இபாதத் செய்யக்கூடியவர்கள் எங்களுடைய நன்மை அல்ல, எங்களுடைய நண்பர் அல்ல. அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்காக மருமையுடைய சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய இபாதத்தில் ஈடுபடக்கூடிய இவர்கள் தான் எங்களுடைய நண்பர்கள். எனவே இப்படியான நண்பர்களை தெரிவு செய்து விட்டோமா, இவர்கள் தான் எங்களுடைய தோழர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நட்பை அழகாக ஹதீஸ்களினுடைய தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல் முஃமினூன் கரஜுலின் வாஹிதின், முஃமின்கள் எல்லோரும் ஒரு மனிதரை போன்றவர்கள். வேறு பாசை பேசலாம், வேறு கலர்ல இருக்கலாம், வேற நாட்டில் இருக்கலாம், ஆனா மூமின் எல்லோரும் ஒரு மனிதரை போன்றவர்கள். இந்த இடத்துல நாங்க எல்லோரும் சும்மா வந்திருக்கிறோம், நாங்க எல்லாரும் ஒரு மனிதரை போன்றவர்கள். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய உதாரணம். இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கமத்தரில் ஜஸத், ஒரு உடம்பை போன்றவர்கள். மூமின்கள் எல்லோரும் உலகிலே வாழக்கூடிய மூமின்கள், உலகிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள், ஒரு உடலை போன்றவர்கள். அந்த உடலை கைக்கு ஒரு வருத்தம் வந்தா இந்த உடம்பு அந்த வருத்தத்தை சகித்துக் கொள்ள முடியாம உடம்பு வருத்தப்படும். பெரியமானவர்களே, கைக்கு ஒரு வருத்தமா கண் தூங்க மறுக்கும், கால் நடக்க மறுக்கும். கண்ணுக்கு ஒரு வருத்தமா கை பிடிக்க மறுக்கும், கால் நடக்க மறுக்கும். உணவு சாப்பிட நாங்கள் விரும்ப மாட்டோம், ஏன் உடம்புல ஒரு வருத்தம். அதை போல நான் முஸ்லீம் எல்லோரும் ஒரு மனிதரை போன்றவர்கள், மீன் எல்லோரும் ஒரு உடம்பை போன்றவர்கள். இன்னும் சொல்லலாம், வளைவத்தில் சொன்னார்கள், அல் முஃமினூ அல் முஃமின் லில் முஃமின் கல் புன்யான். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு ஒரு கட்டிடத்தை போன்றவர். சுபஹானல்லாஹ், ஒரு கட்டிடம் எப்படி அழகா இருக்குது. ஒரு கல்லுக்கு மேல இன்னொரு கல், அந்த கல்லு கீழே உலாம இடையில பவுண்ட், அதுக்கு சீமெண்டுகள் கலக்கப்பட்ட கலவைகள் மண்ணோடு சேர்ந்து அந்த பில்டிங் எப்படி அழகா திரகிறது. அந்த கட்டிடத்துல ஓட்டைகள் கிடையாது, அந்த கட்டிடம் ஸ்ட்ராங்காக அழகா இருக்கிறது, பல வருடங்கள் நிலைத்திருக்கிறது. அந்த கட்டிடத்துக்குள்ள லட்சக்கணக்கான மக்கள் போய் வர முடியும். அதனால அந்த கட்டிடத்தை போன்றவர்கள் தான் எல்லோரும் என்று அழகான உதாரணத்தை சொல்லலாகோ அழகி வசல்ல சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் சொல்லலாகோ அழகி வசல்ல சொன்னார்கள், لا تتخذوا يهود والنصارى اولياء. உங்களுடைய நண்பர்களாக يهودي நசராக்களை உச்ச நண்பராக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லித் தந்தார்கள். அது மாத்திரம் அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன் தம்ஸக்கும் ஹஸனத்தன் தஸூஹும் வஇன் துஸிபுகும் சய்யிஅத்துன் யஃப்ரஹு பிஹா. அல்லாஹ் சொல்கிறான், எப்படிப்பட்டவர்கள் என்றால் இஸ்லாத்தின் எதிரிகள், கெட்டவர்கள் நண்பர்களாக எடுத்தால் அவர்கள் எது செய்வார்கள் தெரியுமா, உங்களுக்கு ஏதாவது நலவு நடந்து விட்டால் அவர்கள் கவலைப்படுவார்கள். நல்ல நண்பர் எப்படி எங்களுக்கு நலவு நடந்தால் சந்தோஷப்பட வேண்டும், இஸ்லாத்தின் எதிரிகள் கெட்டவர்கள் எப்படி இருப்பார்கள், எங்களுக்கு நலவு நடந்தால் அவர்கள் கவலைப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள். உங்களுக்கு ஏதாவது கெடுதி நடந்து விட்டால், உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விட்டால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு மீனுடைய தன்மை அப்படி இல்லை, கஷ்டம் ஒன்று வந்து விட்டா அவர் தன்னுடைய கஷ்டத்தை போட்டு கவலைப்படுவார், அவருக்கு முதலில் செய்வார், ஹெல்ப்புகள் பண்ணுவார். ஆனால் நல ஒன்று நடந்து விட்டால் அதை வாழ்த்துவார், அதை அப்படியே தூக்கி விடுவார், அதற்கு மேலே பல நலவுகள் செய்ய வழிகாட்டுவார் மாணவர்களே. எனவே இஸ்லாம் சில நட்பின் வரையறைகளை சொல்லித் தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கூட பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனுத்தகுல்லாஹ் வகூனூ மஸ்ஸாதிகீன். ஏ ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், மேலும் நீங்கள் உண்மையாளோடு உட்காருங்கள் என்றெல்லாம் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான். எங்களுடைய நண்பர்கள் யாரு தெரியுமா, உண்மையாளர்கள், சொல்லிலும் செயலிலும் உண்மையாளர் தான் எங்களுடைய நண்பர்கள். சிலர் சொல்லுல உண்மையாளர் இருப்பார்கள், செயலில் உண்மையாளா இருக்க மாட்டார், அவர்கள் கூடிய நண்பர்கள் அல்ல. வாயால பேசினா அது செயல காட்டும். இன்னைக்கு ஒரு செக்கை கொடுக்கிறார் 5 லட்சம் செக், ஒரு கடலாசியை கொடுக்கிறார் நாளைக்கு இது 5 லட்சம் பணமாக இருக்கும், நாளைக்கு அதை பேங்க்ல போட்டா அது கடலாசியாக இருந்தா அவர் செயல் வீரர் அல்ல, நாளைக்கு அது பணமாக இருந்தா அவர் செயல் வீரர். அவர் சொல்லிலும் உண்மையாளர், செயலிலும் உண்மையாளர். இவர்கள் தான் எங்களுடைய நட்பர்கள், இவர்கள்தான் எங்களுடைய தோழமைக்கு ஏற்றவர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லிலும் செயலிலும் உண்மையானது தான் எங்களுடைய நண்பர்கள். அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தனிமைப்பட்டு போவதால், நண்பர் இல்லாது போவதால் நாங்கள் பல கஷ்டங்களை எதிர்கொள்வோம். ஒரு கஷ்டம் ஒன்று துன்பம் ஒன்று வந்துவிட்டா செல்றதுக்கு யாருமே இல்ல, அந்த கலவுகளை அந்த கஷ்டங்களை உள்ளத்துல அடக்கி அடக்கி நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் நோயில விழுந்துருவோம். அதனால அந்த கஷ்டத்தை இன்னொருத்தர் சொல்லும் போதோ, நெருக்கமான ஒரு நண்பர்கிட்ட சொல்லும் போதோ பகிர்ந்த துன்பம் அப்படியே களைகிறது, இல்லமா போகுது. அதே போன்று கண்ணியமானவர்களே, துன்பம் என்று வரும்போது நண்பர் இருந்தால் அந்த துன்பத்தை இலகுவாக உள்ளத்திலிருந்து எங்கள்கிட்ட அகற்றிக் கொள்ளலாம். அந்த துன்பத்துக்குரிய நல்ல பரிகாரங்கள் அந்த நண்பர் சொல்லித் தருவார். அதே போது ஒரு நல ஒன்று ஏற்படுகிறது, எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று ஏற்படுகிறது. கண்ணியமானவர்களே, அந்த சந்தோஷத்தை உள்ளத்திலே அடக்கிக் கொண்டிருப்பதும் ஒரு வகையான கஷ்டம்தான். நண்பர் ஒன்று இருந்துவிட்டால், அல்லது நண்பர்கள் எங்களுக்கு இருந்துவிட்டால், நண்பர்களிடத்திலே இந்த நல்லதை நாங்கள் சொல்லுகின்ற போதும், இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லுகின்ற போதும் அவர் சந்தோஷப்படுவார், வாழ்த்து சொல்வார். அதனால் பகிர்ந்த இன்பம் இரட்டிப்பாகிறது, பகிர்ந்த நலவு அதிகரிக்கிறது. மாணவர்களே, எனவே நட்பு இருக்கின்ற போது துன்பத்தை இலகுவிலேயே களைந்து கொள்ளலாம், கஷ்டங்களை இலகுவிலேயே நீக்கிக் கொள்ளலாம். அதே போன்று நலவுகளை இரட்டிப்பாக்கிக் கொள்ளலாம், பல சந்தோஷங்களை இன்னும் வரவழைத்துக் கொள்ளலாம். அது நட்பினூடாக நாம் அடைகின்ற ஒரு நலவாக இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே நண்பர் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை, சோழமை என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை விரிவாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறார். அன்பான அல்லாஹுவின் அடியார்களே, நட்பு என்ற இந்த மகத்தான உறவு காலங்கள் நிலைமைகள் மாறுகின்ற போது எமக்கு கை கொடுக்கின்ற உறவாக இருக்கிறது. எல்லா நாட்களும் நாங்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டோம், சில வேளை வழி தவற பார்ப்போம். எல்லா நாட்களும் நாங்கள் கையிலே பணம் உள்ளவர்களாக, செழிப்பானவர்களாக, லாபத்தை பெறக்கூடியவராக இருக்க மாட்டோம். சில காலங்களிலே எங்களுடைய வியாபாரம் லொஸ்ட் ஆகலாம், சில காலங்களிலே எங்களுடைய விவசாயங்களே அறுவடை இல்லாமல் போகலாம், சில காலங்களிலே எங்களுக்கு நோய் வாய்ப்புகள் ஏற்படலாம், சில காலங்களிலே எதிர்பாராத அனர்த்தங்கள் ஏற்படலாம். இந்த சந்தர்ப்பங்களிலே நல்ல நண்பர்கள் என்றால் எங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். எங்களோட பிசினஸ் கீழே போகாது, அவர பணத்தை போட்டு எங்களோட பிசினஸ் டெவலப் ஆகிடுவார். எங்களுக்கு நோய் என்றா அது அவருக்குள்ள நோய் போல அவர் செலவழிப்பார். அதான் அல்லாஹுவின் நல்லடியார்களே. ஒரு பயணம் போறோமா, எங்களோட கையில பணம் இல்லையா, அவர் செலவழிப்பார். இப்படியான நல்ல நண்பர்கள் இருக்கின்ற போது எங்களோட வாழ்க்கையில நிறைய நலவுகளை நாங்கள் அடைந்து கொள்ளலாம். அல்லாஹ் கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே புனிதமான இந்த உறவை பல கோணங்கள் எல்லாம் பேசியிருக்கிறான். நண்பர் என்ற அல்லாஹ் சொல்லை குர்ஆனிலே பல அமைப்பில் எல்லாம் பேசியிருக்கிறான். நண்பர் என்ற அல்லாஹ் இந்த வார்த்தையை குர்ஆனிலே ஹமீம் என்ற வார்த்தையினூடாக, ஹலீல் அல் அஹில்லா என்ற வார்த்தையினூடாக, கரீம் ரஃபீக் சதீக் அஷீர் வலி அவுலியா என்று பல சொற்களினூடாக நண்பர்கள் தோழர்கள், நண்பர் தோழர் என்ற வார்த்தை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் பேசியிருக்கிறார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல நண்பர்களை நாங்கள் தெரிவு செய்து கொள்வது எங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறார். அல்லாஹ் கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், நல்லவர்கள் அல்லாஹுக்காக நட்பு கொண்டு வாழக்கூடிய மக்கள் அவரை கவலை இருக்காது. الا ان اولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய அவுளியாக்கள், அவர்களுக்கு பயம் இருக்காது, அவர்களுக்கு கவலையும் இருக்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயந்தவர்களாக அந்த உலகத்திலே வாழ்வார்கள் என்று செய்தியும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான அல்லாஹ்வை நல்லியார்களே, நல்ல நண்பர்களை நாங்கள் தெரிவு செய்து கொள்ளுவேன். இந்த நட்பினூடாக நாம் அடைகின்ற நலவுகள் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல பகிர்ந்த துன்பம் அப்படியே கலைகிறது, பகிர்ந்த இன்பம் இரட்டி பார்க்கிறது. அதே போல நாளை மறுமை நாள்ல அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதன் அந்த உலகத்துல நட்பு கொண்டா, அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதன் விட்டு நாம பாவத்துக்காக தூரமாகினா இந்த நல்ல நட்பு இருக்குதே, நாளைய கயாமத்துடைய நாள்ல அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சிறப்பு ஒளியலாளான மேடையிலே மாலை மறுமை நாங்கள் நாங்கள் இருப்போம். அது மாத்திரமல்ல, இன்னும் சொல்லலாம் அழகிவசல அவர்கள் சொல்கின்ற அதி புதுசிலே வரக்கூடிய விடயம் அல்லாஹ் சொல்லுகிறான், வஜபத் மஹபத், என்னுடைய அன்பு வாஜிபாகிவிட்டது, எனக்காக யாரெல்லாம் இப்படி அன்பு வைக்கிறாங்களோ, எனக்காக யாரெல்லாம் இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அன்பு வைப்பது, அவங்கள் மீது இரக்கத்தை காட்டுவது எனக்கு வாஜிப் கட்டாயம் என்பதாக அல்லாஹ் ஹதீஸ் குதுசியிலே சொல்லி காட்டுகிறான். எனவே பாடவர்களே, அல்லாஹ்வுக்காக வழி நானும் நீங்களும் பிறரை நேசித்தால் அல்லாஹ் எங்களுக்கு அன்பு காட்டுவான். அல்லாஹ்வுடைய நேசம் எங்களுக்கு வாஜிப் என்பதாக ஹதீஸ் குதுசியிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, அன்பான அல்லாஹ்வின் நபியார்களே, ஒரு நண்பன் நல்ல நண்பரோடு தான் இருக்க வேண்டும். என்னென்ன நட்பு இருக்குது அது சாதாரணமானதல்ல. இந்த உலகத்திலே நிறைய விடயங்களை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. அதே போன்று நல்ல நண்பர்கள் எங்களுக்கு கிடைத்துவிட்டால் நாளைய கயாமத்துடைய நாளையிலே நாங்கள் நல்ல நண்பரோடு சுவர்க்கத்தில் இருப்போம். கெட்டவர்கள் எங்களுக்கு நன்றாக கிடைத்து விட்டால் நாளைய கயாமத்துடைய நாளையிலே நாங்கள் கெட்டவர்கள் நரகத்தில் இருப்போம். நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ரஜுல் அலா தீனி கலீல் ஃபல்யன்ஸுர் அஹதுக்கும் மன் யுஹாலில். ஒரு மனிதன் அந்த மனிதன் என்ன செய்கிறான், யாராவது ஒருவர் இன்னத்தர பார்த்து விளங்க வேண்டுமா, அவர் யாரோடு பழகிறார் அவரை பாருங்க, நிச்சயமாக அவரை பார்த்தா அவரது நண்பர் அப்படித்தான் இருப்பார்.
எனவே இரண்டு பேர் நல்லவர்களாக இருந்தா அவங்க இரண்டு பேரும் நல்லவர்கள் தான். அவர்கள் சேரக்கூடிய இல்ல இரண்டு பேர் இன்னும் மூணு பேர் அவங்க நல்லவராக இருப்பார்கள். கெட்ட ஒருவர் நண்பராக இருந்துவிட்டால் அவரோடு சேரக்கூடிய மற்றவர் கெட்டவராகத்தான் இருப்பார் என்று செய்தியை சொல்லல்லாஹு தெரிவித்தார்கள். அபூதாவுது வரக்கூடிய ஹதீஸ். எனவே அல்லாஹ் அல்லாஹு நல்லடியார்களே, நல்ல நண்பர்களை எங்களுக்கு நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து மாத்திரமா அது மாத்திரமல்ல, அல்லாஹுக்காக நேசிப்பது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். ஒன்று, அல்லாஹுக்காக நாம் நேசித்து விட்டால் துண்டிக்கவோ வெறுக்கவோ கூடாது. ஒரு கஷ்டமோடு வருகிறே அவரை விட்டுட்டு போக கூடாது. அவர்கிட்ட பணம் இல்லாம போகுது லொஸ் ஆகிறாரே, நல்ல நண்பர் லொஸ் ஆகும் போது அந்த நண்பரை விட்டுட்டு போக மாட்டார். அவருக்கு ஆபத்து வந்து விட்டது, அவர் விபத்துல சிக்கலாரு, கார் இல்லாம போகுது, அதற்கு பின்னால இருந்த நண்பன் ஓடி போக மாட்டாரு, அவரோடு நண்பராக இருப்பார். நல்ல நண்பர் துண்டிக்கவோ வெறுக்கவோ மாட்டார். இரண்டாவது, கண்ணியமானவர் அவருக்கு கிடைத்ததை நினைத்து சந்தோஷப்படுவார், அதை கொண்டு பொறாமைப்பட மாட்டார். நண்பருடைய அடையாளம் இன்னத்திற்கு ஏதாவது ஒன்று கிடைச்சிட்டா கண்ணியமானவர்களே அந்த நண்பர் ஏன் நண்பரை கிடைச்சிட்டே சொல்லி கவலைப்படக்கூடாது, அவருக்கு துவா செய்யணும், பொறாமப்படக்கூடாது. இல்லை மற்றவருக்கு கிடைத்ததை நினைத்து இவர் சந்தோஷப்படுவார், இவர் துவா செய்வார், அவர் தான் நண்பர். அடுத்ததாக கண்ணியமான மூணாவது விடயம், அவருக்காக மறைமுகமாக துவா கேட்பார். ஒரு நண்பரிடத்துல குறை இருந்தா பாத்துட்டாரா, ஒரு நண்பர் கஷ்டத்துல விழுந்துட்டாரா, அவருக்காக வந்து தனிமையில இந்த நண்பரை கொஞ்சி சொல்றதுக்கு பின்னால நண்பன் இப்படி ஒரு தவறு செய்யறார், இதுக்கு முன்னு காண இல்ல, முதலாவது நான் பாக்குறேன் நண்பன் அடிப்படையில, எனவே என்ன நண்பன் இந்த பாவத்தை அகற்றியாவா, நண்பனை நல்லவன் ஆக்கிறியாவா, அல்லாட்ட நாங்க முதலாவது செய்யணும். அன்பானவர்களே, எனவே இந்த நண்பனுடைய விடயத்திலே மூன்றாவது பேசப்பட்ட விடயம். நான்காவது, மன்னிக்கும் தன்மைங்கிற வாசிப்போம். ஒரு நண்பனோட தவறு செஞ்சுட்டா முன்ன பின்னு நடந்துச்சா மன்னிக்க வேண்டும். மண்பை சில பேர் விளையாட்டாக பேசுவார், ஜோக்காக பேசுவார், சில பேரங்கள்ல உண்மைக்கே எங்களுக்கு அடிச்சிருவார். அது நண்பர் என்பதை நாங்கள் மனதில் தாராளமாக ஏற்றுக்கொண்டு அதை மன்னித்து விட வேண்டும். அதையும் பரிசுத்த அழப்பருவான் சொல்கிறான். நல்ல மனிதர்களுடைய தன்மையாக சொல்கிறார், மனிதர்களை அவர்கள் மன்னித்து விடுவார்கள். எனவே மன்னிக்கின்ற தன்மை எங்களுடைய வாழ்க்கையிலே அணிகலமாக இருக்க வேண்டும். அதற்கு மலர்ந்த முகத்துடன் சந்திப்பார். எந்த நேரத்தில் பார்த்தாலும் முகத்துல கவலை இருக்காது, சிரித்த முகத்தோடுதான் இருப்பார். கண்ணியமானவர்களே, எந்த கவலை வந்தாலும் அது உள்ளத்துலதான் இருக்கும், முகத்துல கவலையை காட்டிக் கொள்ள மாட்டார். முகத்தால நல்ல முறை இருக்கக்கூடியவங்க, சிரிச்சு பேசக்கூடியவங்க, நல்ல முக சிரிப்போடு இருக்கக்கூடியவங்க, அவங்கள பார்த்து யாரும் நினைக்க கூடாது இவர் நான் சந்தோஷமா இருக்கிறார், இவர் நல்லா இருக்கிறாண்டு. கண்ணியமானவர்கள் அப்படி அல்ல, அவர் கஷ்டங்களை அடக்கி மக்களோடு நல்ல முறையிலே வாழ கற்றுக்கொண்டவர்கள். ஏதோ ஒரு வகையில் கஷ்டங்கள் துன்பம் இருக்கும், ஆனா துன்பங்களை மற்றவர்கள் காட்ட மாட்டார். எனவே நண்பருக்கு, நண்பரான ஒரு நண்பர் இன்னொரு நண்பருக்கு எப்போது முகம் மலர்ச்சியோடு தான் அவர் காட்சி அளிப்பார். அடுத்து கண்ணியமானவர்களே, தனக்கு விருப்பமானதை தான் அவருக்கும் விருப்பம் அடைந்துவார். ரெண்டு நண்பர் போறாரு, ஏதாவது ஒரு கிடைக்க போகுதுன்னா நல்லத ஒரு நண்பர் எடுத்துட்டு மற்றது மோசமானதை இன்னொரு கொடுக்கிற வேலையை அந்த நண்பர் செய்ய மாட்டார். எனக்கு விருப்பமானதுதான் அவருக்கு விருப்பமாக இருக்கும், அதைத்தான் அவருக்கு சாய்ஸ் பண்ண கொடுப்பார். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, தவறுகளை திருத்தி கொடுப்பார். நல்ல நண்பர் அடையாளம் அவர் வாழ்க்கை ஏற்படக்கூடிய மாற்றம் எது தெரியுமா, அந்த நண்பர் தவறுகளை செய்துட்டா அந்த நண்பர்கிட்ட தவறு இது தவறு இது செய்ய வேண்டாம் இது நல்லதில்லை, எனவே நான் கூட்டாளி நான் முதலாவது சொல்றேன், எனவே இதை நீங்க திருத்திக் கொள்ளுங்க. அந்த நண்பர் தவற சொல்லிக் கொடுக்கணும். சொல்றத போல ஒரு மூமி மற்ற மூமியின் கண்ணாடி, ஒரு மூமி மற்ற மூமியின் கண்ணாடி. கண்ணாடிக்கு முன்னால போனா எங்கட முகத்தை தான் காட்டும், எங்கட முகத்துல ஒரு அழுக்கு பதிருக்குதா நகிப்பதிருக்குதா அதைத்தான் எங்களை காட்டும். அதே போல ஒரு கூட்டாளி ஒரு நண்பர் உண்மையான குறையா அவருக்கு சொல்லுவோம். கண்ணாடிய போல இருக்கணும், கண்ணாடி இல்லாம முகத்துக்கு முன்னால புகழ்றது வெளியில போய் பேசுறது இப்படியான நண்பர் இருக்கக்கூடாது. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, இரக்கமாக அன்பாக நடக்க வேண்டும். அவர்களுக்கு இரக்கமாக நடக்க வேண்டும். அதே போன்று புறம் கோல் கெட்ட விடயங்கள் பேசக்கூடாது. அடுத்ததாக தனது குறைகளை மறைப்பதை போல தனது நண்பனின் குறைகளையும் மறைக்க பழகிக் கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் என்ன செய்கிறது, தந்த குறைய மறைச்சிடுவாரு, நண்பட குறைய இன்னும் பல நண்பர்கள் சொல்லுவாரு. பத்து பேர் நண்பராக இருக்கலாம், ஆனா பத்து பேருக்குதான் அந்த விஷயம் ஒரு மனிதனுடைய குறை விளங்கணும். அதை இன்னொரு போனா அது உண்மையான நட்பு அல்ல, ஒரு மோமியுடைய நட்பு அல்ல அன்பானவர்களே. எனவே குறைகளை நாம் மறைக்க வேண்டும். அடுத்ததாக அவர் நேசிக்க வேண்டும், அவரை அவரால் நேசிக்கப்படவும் வேண்டும். இவர் அவரை விரும்பணும், அவரும் இவர உளமாற விரும்ப வேண்டும். இனி சிலர் எப்படி அவரை விரும்புகிறார், அவர் விரும்பலன்னா அந்த நட்புல வரக்கத்தை வாழ்க்கையில செழிப்பு ஏற்படுத்த முடியாது. அதனால கனியமானவர்கள் நட்பை எப்படி வளர்க்கலாம், நட்பை வளர்க்கிறதுக்கு எங்களுக்குள்ள தலான் சொல்லிக் கொடுக்கும். எப்போது சந்திச்சாலும் சலாம் சொல்லி பேசுவோம். ஒரு நாளைக்கு பத்து முறை தான் நண்பர்கள் சந்தித்துக் கொள்கிறார்களா, சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கணும், சலாத்தை கொண்டு பிரியணும். அந்த நட்புல அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். அன்பை அதிகரிக்க அடுத்ததான் அன்பளிப்புகள் கொடுக்க வேண்டும். சொல்லதாக அடைய வசனவர்கள் ஹதீஸ்களுடைய சொல்லி தந்த விஷயம் தான் சொல்கிறான். உங்களுக்கு மத்தியில் அன்பளிப்பு கொடுப்பதை நீங்க மறந்துடாதீங்க. அன்பளிப்பு கொடுங்க என்று செய்து பொறுப்பு சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்கள் அன்பளிப்பு கொடுக்கின்ற போது எங்க நட்புகள் வளரும். அதே போன்று எப்போது முக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நன்மையான விடயங்கள் எப்போது உதவியாக இருக்க வேண்டும், கெட்ட விடயங்களிலே அந்த நண்பருக்கு உதவியாக இருக்கக்கூடாது. அடுத்தவருடைய அன்பான அல்லாஹ்வின் நல்லதியாக இது நல்ல நண்பனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நலவு. அதே போன்று தீய நண்பர்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள். தீய நண்பர்கள் கிடைக்கிட்டா கனிமானவர்கள் நாங்க எங்களை வாழ்க்கையை நாசமாக்கிடுவோம் என்று, இன்னொன்று அவரால் அந்த மனைவியுடைய வாழ்க்கை நாசமாயிடும். இன்னைக்கு சிலருடைய நட்பு எப்படி இருக்குது, எங்கட கூட்டாளி அது அவர் எங்களோடதான் கூட்டாளி, எங்களோடதான் எங்கட மனைவியோட அல்ல, எங்கட பெண் பிள்ளையோட அல்ல. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு என்ன நடக்கிறது, சில நண்பர்கள் தந்த மனைவிய நண்பருக்காக பணி கொடுத்திருக்கிறார்கள். இவரோட கூட்டாளி தந்த மனைவியை அவர் தூக்கிட்டு போயிட்டார், பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டார். கண்ணியமான கள்ள துறப்புகள், இவர் இல்லாத நேரத்தில் அந்த நண்பர் வந்து வெறும் வீட்டுக்கு போறது. அன்பானவர்களே, சர்வசாதாரணமானதற்கு எங்க விட்டு தவறு, நண்பரை தெரிவு செய்யும் போது விட்டு தவறு. அன்பானவர்களே, எனவே மதுரம் பேசப்படவே நண்பர் என்பது வீட்டு ரூம் முழுக்க வருவதைக்கும் அல்ல, நண்பர் என்பது வீட்டு வாசல் வரைக்கும் தான், வீட்டு உள்ள வரைக்கும் தான், படுக்கிற அறை வரைக்கும் நண்பர் அல்ல. அல்லாதவர்களை அவர்களை முறையோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று எம்மோடுதான் நண்பரே தவிர எம் மனைவியோடோ எம் வீட்டிலுள்ள பெண் பிள்ளைகளோட அல்ல. அன்பானவர்கள் எந்த விஷயத்துல கவனம் எடுத்துக் கொள்ளணும். அடுத்தது கெட்ட நண்பர்களால் ஏற்படக்கூடிய இன்னொரு வழிதான் கொலையை கொள்ளை அடித்தல், கடைக்கு கப்பம் பெற. இன்னைக்கு சில இடங்களை நாங்க பாக்குறோம், கல்ல அந்த நண்பர்களால் கடத்துறது, கொலை செய்வது, கப்பம் பெறுகிறது, இப்படியான விடயம் சர்வசாதாரணம் நடக்குது. அது மாத்திரமல்ல, எந்த அளவுண்டா சில நண்பர்களால் என்ன நடக்குது, அந்த நண்பருடைய மனைவியும் கெட்டு போயிருக்கிறான், பிள்ளைகள் கெட்டு போயிருக்கிறாங்க. ஒரு கோவை வச்சுதான் ஒருத்தர் அவரோட நண்பராக இருக்கிறாரு, அவரை வீட்டுக்கு கூட்டு வரவே என்ன செய்யறது, அந்த போதை வச்ச அந்த வீட்டுல பிள்ளைக்கு பழக்கிறாரு. சில வேலை அந்த சின்ன பிள்ளைகளை கூட அவர் நினைச்சுவார், அவர ஆசைக்கு அடிமையாக்கிடுவாரு. அன்பானவர்கள், கெட்ட நண்பால் எங்களுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தை கூட சீராக்கக்கூடிய, அதாவது சீர் கெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஆராய்ந்து எல்லாம் பாதுகாக்கிறோம். அன்பான அல்லாஹ்வை நல்லடியார்கள் அல்லாஹ் கூட பரிசுத்தால் போர்வாள் சொல்லுகிறான், நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டாம். நல்ல நண்பர்கள் இல்லை என்ற நாளை வருவியினாலே நாங்கள் கவலைப்படுவோம். நாளையிலே அநியாயக்காரன் தன்னுடைய கையை கடித்து என்னுடைய நண்பராக, என்னுடைய தூதராக, இந்த ரசூல இந்த நபிய என்னுடைய நண்பராக நான் அடித்திருக்க கூடாதா, இந்த தூதரை நான் என்னுடைய வழிக்கு நேர் வழிகாட்டி அடித்திருக்க கூடாதா என்று ஒரு பாவி தன்னுடைய கையை கடித்து அழுவார். ஏன், இந்த உலகத்தில் நல்ல நண்பர் அல்லாஹ் அந்த அடியாளுக்கு முன்னால் வைத்திருந்தான். நல்ல நண்பரை விட்டுவிட்டு கெட்ட நண்பரை தெரிவு செய்தால் நாளை மறுமையின் நாளில் கை சேதப்படுகிறார். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், கவலைப்படுவார், எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே, இந்த மனிதரை நான் நண்பராக எடுத்திருக்காம இருக்க வேண்டுமே, இவரை நண்பராக எடுத்ததால் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று, இவரை நான் நண்பராக எடுக்காம இருந்தா நல்லமே, ஒரு நல்ல இந்த தூதரை நண்பராக எடுத்திருந்தா நல்லமே என்று மாலை மறுமையினால கவலைப்படுவான். அல்லாஹ்வுடைய இந்த தெளிவான வேதம், தெளிவான வழிகாட்டு வந்ததுக்கு பின்னாலும் இந்த மனிதன் என்ன வழிகெடுத்து விட்டானே, என்ன நரகத்தை தூக்கி போற போறானே என்று கவலைப்படுவார். நிச்சயமாக இந்த ஷைத்தான் மனிதனுக்கு சூழ்ச்சி செய்யக்கூடியவான் இருக்கிறான். நண்பனின் அடிப்படையில் வேற வேற அமைப்புகள் எப்படியோ மனிதனை சூழ்ச்சி செஞ்சு பாவத்துல சேர்க்கக்கூடியவா இருக்கிறார். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நல்ல கெட்ட நட்புகளுக்கு யாரும் மாற்றி விடாது, நல்ல நண்பர்களை தெரிவு செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவான். எனவே எங்களை வாழ்க்கையில நல்ல நண்பர்கள் தான் எப்போதும் எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும், எங்களுடைய கஷ்டத்துக்கு துணையாக இருக்க வேண்டும். அதே போல கெட்ட நண்பர்கள் எங்களோடு இருந்தால் அவர் வட்டிக்கு பணம் கொடுப்பாரு, அவர் மாற்று வழியில சம்பாதிப்பாரு, அந்த பணத்தை நாங்கள் எடுப்போம், அதை எங்க பிள்ளைக்கு கொடுப்போம், எங்க மனைவி கொடுப்போம், எங்க உமா அப்பாவை கொடுப்போம், மனிதர்களை ஒரு சமூகமே அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால நல்ல நண்பர்களை தெரிவி செய்வோம். எங்களை வல்லவன் அல்லாஹ் குத்து மகான முத்தாலா எங்களோட வாழ்க்கையில நல்ல நண்பர்களை தெரிவு செய்து இந்த உலகத்துல நல்லவர்களோடு வாழ்ந்து நாளைய மறுபடியினால நல்லவர்களோடு அல்லாஹ் எங்களை சேர்த்து வைப்பானாக. யாவும் உனக்கு பொருத்தமானவர்களாக எங்களை நீ கபூத்தின் கொள்வாயாக.